கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. நான் இப்பொழுது கேட்ட வார்த்தைகளுக்காக நாம் நன்றியுள்ளவர்களாக இருப்போம். ஏனென்றால் இப்படிப்பட்ட சுவிசேஷத்தையே நாம் இப்பொழுது கேட்பதற்கு நாம் கொடுத்து வைத்திருக்கிறோம். நாம் பாக்கியவான்கள். இன்னைக்கு உலகத்தில் பல சபைகளில் ஆண்டவருடைய இரண்டாவது வருகை குறித்தும் கடைசி காலங்களை குறித்தும் பிரசங்கிக்கிறார்கள். ஆனால் எப்படி அதற்கு தயாராவது என்பதை குறித்து நாம் கேட்க முடியவில்லை. நம்முடைய சகோதரர் மூலமாக தேவன் நம்மோடு கூட இந்த நாட்களில் பேசின அருமையான எளிமையான முறையில் நம் ஒவ்வொருவருக்கும் விளங்கும்படிக்கு சகோதரர் தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாம் நன்றியுள்ளவர்களாக இருப்போம். நான் சகோதரர் விட்ட இடத்திலிருந்து நான் தொடர விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 12 அதிகாரத்தில் 7-10 வரைக்கும் நான் முதல்ல வாசிட்டு நான் அப்புறம் தொடர்கிறேன். 2 கொரிந்தியர் 12:7-10 வரைக்கும்.
அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாயிருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவ நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கங்களிலும் நான் பிரியப்படுகிறேன்.
நாம் இங்க வாசிக்கிறோம், சகோதரர் கடைசியா சொல்லும்போது சொன்னாங்க, என்ன நடந்தாலும் சரி நம்முடைய இதயத்தில் வந்து நாம் வந்து சுத்தமா இருக்கிறது, சமாதானமா இருக்கிறது, மகிழ்ச்சியா இருக்கிறது. அருமையானவர்களே, எல்லாரையும் மன்னித்து நாம் குற்றமற்றவர்களாக இதயத்தில் விடுதலையா இருக்கிறதும் சமாதானமாக இருப்பதும் எப்பொழுதும் என்ன நடந்தாலும் சந்தோஷமாக இருப்பதும் சகோதரர் சொன்னதை நம்ம கேட்டோம். அருமையானவர்களே, இதுதான் இந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் என்று சொன்னாங்க. அருமையானவர்களே, இங்கே அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், என்ன நடந்தாலும் சரி. அவர் சொல்கிறார், ஐ எம் வெல் கான்டென்ட் வித் வீக்னஸஸ். 10 வசனத்தை நான் வாசிப்போம்.
அந்தபடி நான் பலவீனமாக இருக்கும் போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவ நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும்
அப்புறம்
நெருக்கங்களில்
துன்பங்களில்
இடுக்கங்களிலும்
நான் பிரியப்படுகிறேன் சொல்றாரு. பிரியப்படுகிறேன். நம்ம யாருமே வந்து நமக்கு நெருக்கங்கள், பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள், பலகீனங்கள் இதுலாம் வந்து பிரியப்படவே முடியாது. ஆனா எப்படி இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து நான் பிரியப்படுகிறேன் என்று சொன்னார் என்றால், அவர் ஒரு வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்டார். அவருக்கு சரீர பிரகாரமாகவோ அல்லது எப்படியோ அவருக்கு ஒரு பலகீனம் அவருக்கு வந்தது. அது தேவன் அனுமதித்தார் ஒளி, அது தேவனிடத்திலிருந்து வந்தது என்று சொல்ல முடியாது. ஒருவேளை பிசாசானவன் அதை கொண்டு வந்திருக்கலாம். அது சரீர பிரகாரமான வியாதியோ அல்லது வேறு விதமான நெருக்கங்களோ நாம் தெளிவாக அறியாவிட்டாலும் கூட அது அவருக்கு ஒரு பலவீனமான காரியம் என்று நாம் வாசிக்கிறோம். அவரை பலவீனப்படுத்தக்கூடியதான ஒரு காரியம். அப்பொழுது அவர் 3 முறை தேவனை நோக்கி ஜெபித்ததாகவும், ஆனால் தேவன் அந்த பலவீனத்தை நீக்கி போடாதபடிக்கு உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலன் விளங்கும் என்று சொல்லி என் கிருபை உனக்கு போதும் என்று பதில் கொடுத்தார். இந்த வார்த்தையை தான் நான் யோசித்தேன். என்னன்னா, நாம் இப்பொழுது பாருங்க, உலகத்தில் பலவிதமான காரியங்களை நாம் பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 21:26 நம்முடைய சகோதரர் இப்பொழுது நமக்கு ஞாபகப்படுத்தினாங்க. கடைசி காலத்தை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது அங்கே நிறைய காரியங்கள் ஆண்டவர் சொல்லியிருக்கார். மனிதருடைய நிலைமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்போஸ்தலனாகிய பவுலும் எழுதியிருக்கார். கடைசி காலத்தில் மனிதருடைய நிலைமை எப்படி இருக்கும், அதுங்க விசுவாசிகளுடைய நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு 2 தீமோத்தேயு 3 வாசிக்கிறோம். வானத்திலையும் சூரியன்லையும் சந்திரன்லையும் எந்த மாதிரியான காரியங்கள் நடக்கும் அப்படின்னு நம்ம இங்கே வாசிக்கிறோம், 25-26. அப்புறம் பூமியில வந்து பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பூமி அதிர்ச்சிகள், இப்படியெல்லாம் பல காரியங்களை குறித்து வேதம் ரொம்ப தெளிவாக நமக்கு போதித்திருக்கிறது. ஆக கடைசி காலத்துல மனிதர்கள் எப்படி இருப்பாங்க, விசுவாசிகள் என்று சொல்லக்கூடிய மனிதர்கள் எப்படி இருப்பாங்க, பூமியில என்ன நடக்கும், வானத்துல என்ன நடக்கும், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய வருகைக்கு முன் அடையாளமாக இது எல்லாமே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக பாருங்க, இப்பொழுது ஆண்டவர் சொன்னார் பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள் என்று சொல்லி, இதெல்லாம் ரொம்ப தெளிவாக நாம் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்னுடைய பகுதியில் நான் விவசாயிகளாக இருக்கக்கூடிய சகோதர மூலமாக கேள்விப்பட்டிருக்கேன், கடந்த சில வருடங்களாக மழை இல்லாமல் தண்ணீர் இல்லாமல் பஞ்சம் போனது. ஆனால் இந்த ஆண்டு ஜனவரியில பொதுவாக வழக்கமா வந்து மழை பெய்வதே இல்லை, அது இந்த அளவுக்கு பெய்யறதில்லை. இந்த வருஷம் விளைந்த கதிரை அவர்கள் கண்ணால பார்க்கிறாங்க, மிளகாய் செடிகளை பார்க்கிறாங்க. அது மழையினால எல்லாம் இப்பொழுது அறுவடை செய்ய முடியாத நிலைமை, அல்லது ஒரு சில பக்கங்கள்ல அது அழுகி போய் விட்டது என்று போய் விவசாயிகள் போராடுவதை பார்க்கிறோம். ஆக விளைந்த பயிரை அறுக்க முடியவில்லை, களஞ்சியத்தில் சேர்க்க முடியவில்லை. அப்படியே அறுத்தாலும் அது காயப்பட முடியாது, எங்கு பார்த்தாலும் சேதம். ஆக இப்படியெல்லாம் நடக்கும் பொழுது நம்முடைய இருதயம் சோர்ந்து போக முடியும். 26ல வாசிக்கிறோம், மென் ஃபெயிண்டிங் ஃப்ரம் ஃபியர் அண்ட் தி எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் த திங்ஸ் விச் ஆர் கம்மிங் அப் ஆன் தி வேர்ல்ட். உலகத்தில் வருகிறக்கூடிய காரியங்கள், சூரியன் சந்திரத்தில் நடக்கக்கூடிய காரியங்கள், பஞ்சங்கள், பூமி அதிர்ச்சிகள், ஒரு பக்கம் கொள்ளை நோய், விவசாயிகள் இப்படி பாதிக்கப்பட்டால் மீனவர்கள் ஒரு பக்கம் பாதிக்கப்படுறாங்க, இன்னொரு பக்கம் வந்து வேலை செய்கிறவர்களுக்கு வேலை இல்லை, வேலை இல்லை வேலை பார்க்கிறவர்களுக்கு சம்பளத்தை குறைத்திருக்கிறார்கள், அல்லது தொழில்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. சகோதரர் சொன்னது போல இந்த கடந்த நூற்றாண்டை தொடங்கும் பொழுது, சாரி கடந்த வருஷத்தை தொடங்கும் பொழுது எல்லாருமே ஹாப்பி நியர்னு தான் தொடங்கியிருப்பாங்க. எல்லாரும் அப்படிதான் தொடங்குவோம். அநேக சபையில் வாக்கு தத்தங்கள் வசனங்கள் என்றெல்லாம் சொல்லி ஜனங்களை நம்ப வைக்கிறார்கள். ஆனால் நடக்கிறது என்னன்னா, ஆண்டவர் மிக தெளிவாக ஆரம்பத்திலே சொல்லிவிட்டார். இப்பொழுது நம்ம நினைக்கலாம், ஏன் எனக்கு இப்படி நடக்குது, ஏன் இப்படி நடக்குது, தேவ பக்தி உள்ளவனாகி எனக்கே அப்படி நடக்குது. அருமையானவர்களே, கொள்ளை நோய், பஞ்சம், இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் நடக்கிறதான், தனியா நமக்குன்னு இல்லை, விசுவாசிகளுக்கு இல்லை. ஆனால் தேவனுடைய ஊழியத்தை செய்ததனாகி இந்த அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தனிப்பட்ட விதத்திலே அவருக்கு ஒரு பாதிப்பு வந்தது. அது மாதிரி நமக்கும் கூட வித்தியாசமான விதத்துல நமக்கு சில பலகீனங்கள் நம்மை மேற்கொள்ளலாம். அது வியாதியா இருக்கலாம், அல்லது பிரச்சனையா இருக்கலாம், அல்லது மனிதர்கள் மூலமாக வரக்கூடிய நெருக்கடியா இருக்கலாம். எதா இருந்தாலும் சரி, இவர் என்ன சொல்லுகிறார் என்றால், ஐ ஆம் வெல் கண்டென்ட் வித் வீக்னஸ், பலகீனத்துல நான் பிரியப்படுகிறேன், திருப்தியா இருக்கிறேன். இன்சல்ட்ஸ் பாருங்க, எது மாதிரியான இன்சல்ட் பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சுவிசேஷத்தை அறிவித்த பொழுது அவருக்கு வந்ததான இன்சல்ட்ல ஒன்னு ரெண்டா நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புறேன். ஏன்னா இது மாதிரி நமக்கு நேரிட முடியும், அதுக்காக தான். அப்படி நேரிட்டாலும் நாம் சோர்ந்து போய்விடக்கூடாது. சாத்தான் வந்து பாடுகளை கொண்டு வரும்பொழுது அவனுக்கு ரெண்டு நோக்கம், ஒன்று நம்மை பெருமையில ஒப்ப பண்ணி நாம் தேவனை விட்டு தூரம் போகும்படி செய்கிறான், அல்லது நமக்கு பிரச்சனைகளை நெருக்கங்களை கொண்டு வந்து நாம் மனம் சோர்வடைந்து அல்லது நம்பிக்கை இழந்து விசுவாசத்தை விட்டு வழுவி தேவனை விட்டு தூரம் போகும்படிக்கு கொண்டு வருகிறார். ஆக சாத்தானுக்கு நமக்கு பிரச்சனைகளை அல்லது பலகீனத்தை, பாடுகளை, உபத்திரவங்களை, நிந்தைகளை, அவமானங்களை கொண்டு வருகிற ஒரு நோக்கம் உண்டு. நம்மை படைத்த, நம்மை ரட்சித்த நம்முடைய ஆண்டவருக்கு அதுல இன்னொரு நோக்கம் உண்டு. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு வந்து ஒருவேளை சாத்தான் இந்த முள்ளை அவனுடைய மாம்சத்துல கொண்டு வந்து அவருடைய மாம்சத்துல கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் அது தேவன் எதுக்காக அனுமதிக்கிறார் என்றால், அவருக்கு ஒரு நோக்கம் உண்டு. அது என்ன நோக்கம் என்று சொன்னால், பலகீனத்துல, அதாவது பவுல் பலகீனம் அடையும் போது அவருக்கு ஒரு ஆவிக்குரியதான விழிப்புணர்வு வந்து, அவருக்கு வெளிப்படுத்தப்பட்டதான மேன்மையான வெளிப்பாடுகளின் நிமித்தம் அவர் பெருமை பாராட்டாதபடிக்கு, சாத்தான் அவரை பெருமையில உப்பு பண்ணாதபடிக்கு, சாத்தானை கொண்டே அவன் கொண்டு வந்ததான முள்ளை கொண்டே தேவன் இன்னொரு காரியத்தை செய்கிறார். சாத்தான் ஒருவேளை அந்த முள்ளை கொண்டு வரலாம், அதேனா சாத்தான் என்னை குட்டும் சாத்தானுடைய தூதன் என்றுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். ஆனால் தேவன் அதை அனுமதிக்கிறோட நோக்கம், பவுல் பெருமை அடைந்து விடக்கூடாது, பெருமை அடைந்து விடக்கூடாது. பெற்ற வெளிப்பாடுகள் நிமித்தம் இன்னைக்கு ஜனைய நிறைய ஜனங்கள் வந்து வாழ்க்கையில் இருந்து பேசுறதுக்கு பதிலாக அவர்கள் கண்ட தரிசனங்களை குறித்து, சொப்பனங்களை குறித்து, அல்லது வெளிப்பாடுகளை குறித்து பேசி பெருமை பாராட்டுகிறார்கள். அப்படி பேசினால் இந்த பவுல் நிறைய பேச முடியும். ஏனால் அவர் உண்மையிலேயே மூன்றாவது வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டவர். ஆனால் அதை குறித்து அவர் பெருமை அடையாதபடிக்கு அவருடைய மாம்சத்துல சாத்தான் கொண்டு வந்த முள்ளை தேவன் அனுமதித்தார். இப்படிதான் அருமையானவர்கள், நம்முடைய வாழ்க்கையிலையும் பலகீனங்கள், பாடுகள், கஷ்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், இது எல்லாமே தேவன் ஒரு நோக்கத்தோடு கூட அனுமதிக்கிறார். இந்த பூமியில ஆண்டவர் கொள்ளை நோய் வரும்னு சொல்லிட்டார் கடைசி காலத்துல. நம்ம எல்லாரும் கூடி கொள்ளை நோய் வரக்கூடாது ஆண்டவரே ஜோமன்னா எப்படி நடக்கும்? அப்படியானால் அவர் சொன்ன வார்த்தைகள் எப்படி நிறைவேறும்? அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். ஆனால் தேவன் நமக்கு என்ன சொல்றாருன்னா, உன்னுடைய பலகீனத்துல என் பலன் பூரணமாய் விளங்கும். அப்படின்னா அந்த பலகீனத்தை நான் நீக்கி போடுவேன்னு சொல்லல, அது அப்படியே இருக்கலாம். சகோதர எழுதின புஸ்தகத்துல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் படிச்சிருக்கேன், ஒரு படகு ஒரு ஆற்றுல வந்து தண்ணி நிறைய போயிட்டு இருக்கு, அங்க ஒரு பெரிய பாறை இருக்கு. இப்ப தண்ணி போயிட்டு இருக்கிற அந்த ஆற்றை கடந்து போகணும் ஒரு போட்டு. அந்த போட்டு கடந்து போகும்போது அந்த பாறை இருக்கும் பொழுது எப்படி கடந்து போக முடியும்? இப்பொழுது தேவன் என்ன செய்யறாரா, அதிகமான தண்ணீரை அளவு உயர்த்தி அந்த பாறைக்கு மேல போட்டு போகும்படி தேவனால செய்ய முடியும். ஆக பாவம் பெருகிற இடத்தில் கிருபை பெருகிட்டுன்னு சொல்ற மாதிரி தேவன் நினைச்சிடாருன்னா பிரச்சனைகளை அகற்றலாம் ஒன்று, அதையும் தேவன் செய்வார். ஆனா சில பேருக்கு பிரச்சனைகளை அகற்றல, அந்த பிரச்சனைகளை மேற்கொள்வதற்கு வேண்டிய கிருபையை உதவியை தேவன் கட்டளையிடுகிறார். ஆக அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இந்த பலகீனத்தை நீக்கவில்லை, அது அப்படியே தான் இருந்தது, அந்த முள் அப்படியே தான் இருந்தது. அவர் மூன்று முறை ஜெபம் பண்ணார், நீங்கவே இல்லை. அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஏதாவது ஒரு பிரச்சனை, அது ஒரு வேலை நம்மை நெருக்கடி தரக்கூடிய ஒரு பிரச்சனையா இருக்கலாம், மனிதர்கள் மூலமாக அல்லது நமக்குள்ள சூழ்நிலைகள் மூலமாக அல்லது ஏதோ ஒரு வியாதியோ அல்லது ஏதோ ஒன்று, அது பிரச்சனையா இருக்கலாம். ஆனா அந்த பிரச்சனையை நீங்க முடிக்க நம்ம ஜெபம் பண்றோம். சில நேரங்கள்ல தேவன் அதை நீக்கி போடுகிறார், சில நேரங்கள்ல உன் பலகீனத்துல என் பலன் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லி அதை மேற்கொள்வதற்கு கிருபை தருகிறார். நான் ஜெபம் பண்ணியிருக்கேன், ஆண்டவரே சில வேலை பழுகள் பிரச்சனைகள் வரும்போது ஆண்டவரே ஒன்னு இந்த காரியத்தை என்னை விட்டு நீக்கி போடுங்க, அல்லது எனக்கு மான்களின் கால்களை தாங்க, நான் வேகமா ஓடி அந்த காரியத்தை எல்லாம் செய்து முடிக்க, இந்த வேலைகளை செய்து முடிக்க எனக்கு உதவி செய்யுங்க. அதே மாதிரி தான் ஆண்டவரே ஒன்று இதை நீக்கி போடுங்க, அல்லது எனக்கு கிருபை தாங்க, நான் அதை மேற்கொள்றதுக்கு கிருபை தாங்க. எது வேணும் நமக்கு, ரெண்டுல எது கிடைச்சாலும் சரிதானே, ஒன்னு நீக்கி போடட்டும் அல்லது கிருபையை தரட்டும். அமர்மையான இப்படிதான் நாம் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அப்போ சொன்ன பவுல் பாருங்க, ஒரு காரியத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புறேன், அவருடைய சரீரத்துல ஒரு வியாதின்னு வச்சுக்கிடுங்க. அப்போஸ்தலன் நடவடிக்கைகள் 19:11-12 வாசிங்க. இது எவ்வளவு பெரிய காரியம், 19:11-12 அப்போஸ்தலன் நம்ம வாசிச்சோம் சொன்னா, அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு தேவன் செய்த காரியம் அங்க எழுதியிருக்கு. அப்போஸ்தலன் 19:11-12 வாசிங்க.
பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்திருந்தார்.
He performed extraordinary miracles. சரி, அடுத்து
அவனுடைய சரீரத்திலிருந்து
உருமாள்கள்
கச்சைகளையும்
உருமாள்களையும் கச்சைகளையும் கொண்டு போய்
வியாதிக்காரர்கள் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின.
அவருடைய உருமாள்கள் கச்சை அவர் மேல இருந்த டிரெஸ் கொண்டு போட்டா, துணியை கொண்டு போட்டா, வியாதி ஓடுச்சு. அப்புறம்
புல்லாத ஆவிகளும்
அவர்களை ஆவிகளும் அவளை விட்டு ஓடுகிறது. ஆனால் அந்த வஸ்திரத்தை உடுத்தி இருந்த மனிதனுக்கோ முள்ள என்ன செய்யல, நீங்கள. அப்ப இது எதை கொண்டு வரும், ஒருவேளை அப்படியே பெரிய அற்புதங்கள் எல்லாம் நடக்கும் பொழுது, பெரிய வெளிப்பாடுகளை எல்லாம் பெற்ற பொழுது பவுல் வந்து நிச்சயமா பெருமை அடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, பிரதர் நீங்க ஜெபம் பண்ணீங்க எனக்கு சோமம் ஆயிடுச்சு, பிரதர் உங்க கர்ச்சிப்பு கொண்டு வந்து போட்டாங்க என் வியாதி போயிடுச்சு, நீங்க உங்களுடைய அந்த கச்சியை கொண்டாந்து போட்டாங்க அசுத்தாய் ஓடி போச்சு அப்படின்னு சொல்லும்போது, இன்னைக்கு ஒன்றுமில்லாததுக்கு பெருமை பாராட்டுகிற எங்கோ ஒரு அற்புதம் ஒரு நாள் நடந்துச்சுன்னு சொன்னா காலம்பூரா வந்து அற்புதம் நடந்ததுன்னு சாட்சி சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு இந்த மனிதனை கொண்டு தேவன் இவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சிருக்கும் போது அவருடைய உடம்புல உள்ளதான ஒரு முள் நீங்களேன்னு சொன்னா அது எவ்வளவு தெரியான இருக்கும். அவர் ஜெபம் பண்ண போகும்போது, ஆண்டவரே என்கிட்ட ஒண்ணு இல்லை, நானே இப்படிதான் இருக்கிறேன், ஆனாலும் உங்களால முடியும் பாருங்க. இப்படிதான் அவருடைய பலகீனத்துல தேவன் அவர் சோர்ந்து போகாமலும், அதே வேளையில ஏன்னா இன்னும் அவர் வியாதிப்பட்டவர்கள் ஜெபம் பண்ணா சோமாயிட்டு தான் இருந்திருக்கும், ஆனா அவருக்கோ அந்த முள் நீங்கவில்லை. அது என்ன முள் தெரியாட்டாலும் பாருங்க, இது எவ்வளவாக அவரை ஒரு குற்றதா இருக்கும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பார்த்து சொன்னாங்க, மற்றவர்களை ரட்சித்தான் தன்னைத்தான் ரட்சிக்க திராணி இல்லாதவன் என்று சொல்லி சொன்னாங்க. இதெல்லாம் எவ்வளவு ஒரு இன்சல்ட்டிங்கா இருக்கும். பவுலுக்கு அதை தேவன் அனுமதித்தார். அருமையானவர்களே, பேதுருவை சாத்தான் சுழகிட்டு புடைக்கும்படி வேண்டி கொண்டார். சாத்தானே நீ அவனை புடைக்க கூடாது அப்படின்னு தேவனால சொல்ல முடியுமா இல்லையா, சொல்லியிருக்கலாம். ஆனா தேவன் அப்படி செய்யல, அவருடைய அனந்த ஞானம் பெரிது, அவர் புடைக்கும்படிக்கு உத்தரவு பெற்றுக் கொண்டார். பேதுரு மாத்திரமல்ல, தமிழ் பேயில பார்த்தோம் சொன்னா எல்லா சீஷர்களையும் தான் புடைக்கிறதுக்கு உத்தரவு பெற்றுக் கொண்டார். அப்பொழுது பேதுரு ஆண்டவர் சொல்றார், நீ சிறப்பட்ட பின்பு உன்னுடைய சகோதரரை சிறப்படுத்துன்னு சொன்னார். அருமையானவர்களே, தேவனுடைய அனந்த ஞானம் எவ்வளவு பெரியது. அதே மாதிரி பாருங்க, மோசேயினுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், நான் ஒன்று சொல்ல விரும்புறேன். ஏன்னா அநேக நேரங்கள்ல இப்ப எபிரேயர் 11:34-37 வடிச்சு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு பகுதியினர் வந்து விசுவாசத்தினால ஜெயித்தார்கள், அவர்கள் வேண்டுதல் கேட்கப்பட்டது, எல்லாம் நல்லா நடந்தது, இப்பொழுது அவர்கள் சிறப்படுவது கரெக்ட் தான். ஆனா அதுக்கு பின்னாடி அவர்கள் அநேக பாடுகளுக்களாக உபத்திரங்களுக்களாக கடந்து போனார்கள், அதையும் தேவன் அனுமதித்தார். சிலருக்கு அப்படி, சிலருக்கு இப்படி. ஆனா தேவன் என்ன சொல்கிறார், எந்த சூழ்நிலையிலையும் மன ரம்யமா இருக்க நான் கற்றுக்கொண்டேன். பவுல் சொன்னது போல, என்ன நடந்தாலும் சரி, அது நீங்கினாலும் சரி நீங்காவிட்டாலும் சரி, சுகமானாலும் சரி சுகமாகட்டாலும் சரி, என் பிரச்சனைகள் தீர்ந்தாலும் சரி அல்லது தீராவிட்டாலும் சரி, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க நான் கற்றுக்கொண்டேன் பவுல் சொன்னதுனாலதான் அந்த வெளிப்பாட்டை அவர் பெற்றனால. ஏன்னா தேவனை எதை செய்தாலும் அது நன்மைக்கு ஏதுவா தான் இருக்கும், அதை அனுமதித்தாலும் அது ஒரு நன்மைக்கு ஏதுவா தான் இருக்கும், அது ஆவிக்குரிய நன்மை. அதை விளக்கினாலும் அது நன்மைக்கு ஏதுவா தான் இருக்கும், அது பூமிக்குரிய நன்மை. எதுவானாலும் சரி அப்போ சொன்ன இப்போ பக்குவம் அடைந்திருந்தார். அதுதான் அருமையானவர்களே சகோதர கடைசியா சொன்னதா தான், என்ன நடந்தாலும் சரி அவர் நீதியே நான் விட்டு விலகாத ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை, சமாதானம், எல்லாரோடும் கூட சமாதானமா இருக்கக்கூடியதா ஒரு வாழ்க்கை. என்ன நடந்தாலும் சரி, அவர்கள் என்னை பகைத்தாலும் சரி, நான் அவர்களை நேசிக்கக்கூடிய சமாதானமா இருக்கக்கூடியதான ஒரு வாழ்க்கை, மன்னித்து விட்டு நேசிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை, எப்பொழுதும் பரிசுத்தாவினால் வரக்கூடிய சந்தோஷம், இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களினால் வரக்கூடிய சந்தோஷம் அல்ல. அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து பரிசுத்தாவினால சந்தோஷமா இருந்ததுனாலதான் பலவீனத்திலையும் அவர் சந்தோஷமா இருந்தார். இன்சல்ஸ் நிந்தைகள்லயே நான் சந்தோஷமா இருக்கிறேன், திருப்தியா இருக்கேங்கிறார், அதை விரும்புகிறேன் என்று சொல்கிறார். நம்ம யாருமே அதை விரும்ப மாட்டோம், ஒருவேளை அது கொடுத்த ஆண்டவர் எனக்கு கிருபை தாங்கன்னு கேட்போம், ஆனா அவர் சொல்லுகிறார் விரும்புகிறேன். ஏன்னா அப்பொழுது அது எனக்கு பலவீனமா இருந்தாலும், நிந்தையா இருந்தாலும், அவமானமா இருந்தாலும், கிறிஸ்து நிமித்தம் பாடுகளா இருந்தாலும், தேவனுடைய பலன் என்னிடத்துல பூரணப்படுமே. அதனால ஹிஸ் ஸ்ட்ரென்த், அவருடைய பலன் என்னிடத்துல வெளிப்படும், ஆனபடினால நான் சந்தோஷமா இருக்கேங்கிறாரு. இன்னும் அருமையானவர்களே இப்பொழுது பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து பார்த்தோம், அவருடைய இன்னொரு காரியத்தை சொல்றேன். 1 கொரிந்தியர் 4 அதிகாரம், கிறிஸ்துவின் நிமித்தம் அவருடைய வார்த்தையின் நிமித்தம் சில பாடுகள் அவர்கள் அனுபவிக்கின்றிருந்த 4 அதிகாரம் எட்டுல இருந்து வாசிப்போம், சாரி 9 வாசிப்போம்.
எங்களுக்கு தோன்றுகிறபடி தேவன் அப்போஸ்தலர்களாகிய எங்களை மரணத்துக்கு குறிக்கப்பட்டவர்கள் போல கடைசியானவர்களாய் காணப்பட பண்ணினார். நாங்கள் உலகத்துக்கும் தூதருக்கும் மனுஷருக்கும் வேடிக்கையானோம். நாங்கள் கிறிஸ்துவ நிமித்தம் பைத்தியக்காரர், நீங்கள் கிறிஸ்துவில் புத்திசாலிகள். நாங்கள் பலவீனர், நீங்கள் பலவான்கள். நீங்கள் கனவான்கள், நாங்கள் கனவீனர். இந்நேரம் வரைக்கும் பசி உள்ளவர்களும் தாகம் உள்ளவர்களும் நிர்வாணிகளும் குட்டுண்டவர்களும் தங்க இடம் இல்லாதவர்களுமாய் இருக்கிறோம். எங்கள் கைகளினாலே வேலை செய்து பாடுபடுகிறோம், வையப்பட்டு ஆசிர்வதிக்கிறோம், துன்பப்பட்டு சகிக்கிறோம், தூஷிக்கப்பட்டு வேண்டிக் கொள்கிறோம். இந்நாள் வரைக்கும் உலகத்தின் குப்பையைப் போலவும் எல்லாரும் துடைத்து போடுகிற அழுக்கை போலவும் ஆனோம்.
தூசிக்கிறார்கள், அவளை திரும்பி தூசிக்க முடியும், புத்திசாலித்தனமா அவர்களை வந்து கவுண்டர் பண்ண முடியும், எதிர்த்து வாக்காடி வழக்காடி அவங்களை ஜெயிக்க முடியும். ஆனா கிறிஸ்து நிமித்தம் அதையெல்லாம் பொறுமையோடு கூட, அவங்க சபித்தாலும் இவர்கள் ஆசீர்வதிக்கிறவர்களாய், அவர்கள் நிந்தித்தாலும் அவர்கள் அதை பொறுத்து கொண்டு அவர்கள் மேல் அன்பு செலுத்துகிறவர்களாய், இப்படியாக வாழ்றதுக்கு அது ஒரு பலகீனம் போல தெரிகிறது. நம்ம நிந்திக்கிறவர்களை திருப்பி நிந்திச்சுங்கிறது சொந்த பலத்தில் நிற்கிறவங்க அப்படிதான் செய்வோம், ஆனா இப்பொழுது அவங்க தேவனுடைய வார்த்தை நிமித்தம் அப்படி செய்ய முடியாது. சோ அது பார்க்கறவங்களுக்கு வந்து ஒரு பலகீனமா தெரியும். வாக்குவாதம் பண்ணி மேற்கொண்டு விட்டால் பார்க்கறவங்களுக்கு வந்து அது பெருமையா தெரியும், வாக்குவாதத்துல பொறுமையோடு சகித்து தோல்வி அடைந்தவர்களை போல தெரியும். சொய்தா ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவ சிலுவையில அவர் தொங்கும் பொழுது ஒரு பலகீனமான ஒரு கோலத்துல தான் பார்க்கிறோம், ஆனா உண்மை என்னன்னா அவர் ஜெயித்தார், அதுதான் அவருடைய ஜெயம், சிலுவையில வெற்றி சிறந்தார்னு பார்க்கிறோம். இன்னும் அருமையானவர்களே இப்பொழுதும் கூட இந்த அப்போஸ்தலனாகிய பவுலுடைய நிலைமையை பாருங்க. அதே இது 2 கொரிந்தியர்ல நம்ம வாசிக்கிறோம், 2 கொரிந்தியர்ல 4 அதிகாரம் ஏழுல இருந்து வாசிப்போம்.
இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறது.
நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்படுகிறோம், பல பாடுகள் பிரச்சனைகள், ஒருவேளை கொள்ளை நோயா இருக்கலாம், அல்லது பஞ்சமா இருக்கலாம், அல்லது வந்து ஏதாவது காரியமா இருக்கலாம், ஆனா தேவன் மேல உள்ள நம்பிக்கையில அசைக்கப்பட முடியாம இருந்தோம்னா, அசைக்காம இருந்தோம்னா தேவன் எல்லாம் நடக்கும்பா, ஆனா என் கிருபையை கொண்டு நீ அதை மேற்கொள்ள முடியும், என்னுடைய பலனுடத்துல பூரணமாய் விளங்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அதை நிரூபிப்பார். அப்போஸ்தலனாகிய பவுல் அதை பார்த்தார், அதனாலதான் சொல்றாரு நான் அதுல சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் நான் என்ன செய்யறதில்ல, சோர்ந்து போறதில்ல. வாசிங்க,
நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனம் உரிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். எப்படியெனில் சாவுக்கினமான எங்கள் மாம்சத்திலே இயேசுவினுடைய ஜீவன் விளங்கும்படிக்கு உயிரோடு இருக்கிற நாங்கள் எப்பொழுதும் இயேசுவின் நிமித்தம் மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறோம். இப்படி மரணமானது எங்களிடத்திலும் ஜீவனானது உங்களிடத்திலும் பலன் செய்கிறது.
போதும் பாருங்க, எப்பக்கத்துல நெருக்கப்பட்டாலும் சரி, அருமையானவர்களே நம்ம கடைசி காலத்துல வாழ்றோம், பஞ்சங்கள் வரும், கொள்ளை நோய்கள் வரும், பலவிதமான பிரச்சனைகள் வரலாம், மனிதர்கள் மூலமாக நமக்கு எதிர்ப்புகள் வரலாம், கிறிஸ்தவர்களுக்கு விரோதமான காரியங்கள் எழும்பலாம். இதெல்லாம் ஆண்டவர் முன்னக்கூடியே சொல்லிட்டாரு, இப்படி நடக்கும்னு சொல்லிட்டாரு. ஆனா அதுக்கு நம்ம தயாரா இல்ல. அதான் இப்ப காரியம். சகோதரர் சொன்னது, எந்த காரியம் நடந்தாலும் சரி, நாம வருகையை எதிர்கொள்வதற்கும் கடைசி காலத்தில் உள்ளதான பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கும் நம்ம ஜபம் பண்ணி விழித்திருக்கணும். அப்படி இல்லைன்னா பாடுகள் உபத்திரங்கள் வரும்போது ஒன்று மனமடிவாகி சோர்ந்து போயிடும். பவுல் சொல்றா, நாங்கள் மனமடிவடையதில்லை, எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் சரி நாங்கள் சோர்ந்து போறதே இல்லை. இந்த வாழ்க்கையை தான் தேவன் சொல்றாரு. நெருக்கப்படவே மாட்டாயன்னு சொல்லல, உனக்கு பாடுகள் வராதுன்னு சொல்லல, பிரச்சனைகள் வராதுன்னு சொல்லல, பஞ்சம் வராது, பசி வராது, எல்லா நிலமும் வந்து பஞ்சமா போனாலும் உனக்கு விளைஞ்சிரும், அல்லது எல்லா நிலமும் வந்து அழுகி போனாலும் உனக்கு மட்டும் அது சரியா வந்து, அப்படி இல்லை. தேவன் பல நம்பிக்கையா இருந்தோம்னா, ஆண்டவரே நீங்க கொடுத்தீங்க, நீங்க எடுத்துக்கொண்டீங்க, ஸ்தோத்திரம். என்னை பாதுகாக்கிறது இந்த விலை நிலம் அல்ல, பயிர் அல்ல, வேலை இல்ல, பணம் அல்ல, நீங்க தான். அதனால உங்களுடைய கிருபை எனக்கு இருந்தா போதும், எந்த சூழ்நிலையிலையும் எங்களை நீங்க கைவிட மாட்டீங்க. அதனால தேவன் பேர்லயே நம்பிக்கை வச்சிருக்கோமா, அந்த தேவன் தரக்கூடியதான ஆசீர்வாதம், சுகம், சொத்து, வேலை, பணம், இதுல நம்பிக்கை வச்சிருக்கோமா? நம்ம நம்பிக்கை வந்து பூமியில் உள்ளதான ஆசீர்வாதங்கள் மேல வச்சிருந்தோம்னு சொன்னா, கண்டிப்பா நம்ம வந்து அது போகும்போது நம்முடைய சமாதானமும் சந்தோஷமும் சேர்ந்தே போயிடும். ஆனா அதற்கு சோர்ஸ், அதனுடைய மூல காரணமா இருக்கக்கூடிய தேவன் பேர்ல நம்பிக்கை வச்சிருந்தோம்னா அவர் கண்டிப்பாக நம்மை கைவிடவே மாட்டார். யோசுவாவுக்கு சொன்ன வார்த்தையை போல, திடன் கண்டு பலனாயி, பலன் கொண்டு திடமானதாயிரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. என்ன நடந்தாலும் சரி, பூமியின் மேல எல்லாம் வரும், ஆனா நீ என்னுடையவன். பாருங்க, நம்ம வந்து எசாயா தீர்க்கதரிசியினுடைய புத்தகத்துல வாக்கு தத்தங்கள் வாசிக்கிறோம். எசாயா தீர்க்கதரிசியினுடைய புத்தகம் 43 அதிகாரத்துல 1-2 வசனத்தை வாசிப்போம். எசாயா 43:1-2.
இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன்.
நீ தண்ணீர்களை கடக்க மாட்டாயின்னு சொல்ல, தண்ணீர்களை கடந்து போவாய், நான் உன்னோடு கூட இருப்பேன். அப்புறம்
நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உண்மையில் புரளுவதில்லை.
நீ ஆறுகளுக்குள்ளா கடந்து போவாய், ஆனால் அது உண்மையில் புரளாது, ஏன்னா நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அப்புறம்
நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய்.
அக்கினியை போன்று பிரச்சனைகள் உனக்கு வரலாம், ஆனா நீ அதனால வெந்து போவதில்லை. நான் சொல்றேன்ப்பா, நீ என்னுடையவன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆக பிரச்சனையே வரக்கூடாது, வெள்ளம் வரக்கூடாது, ஆறு வரக்கூடாது, அல்லது தீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லல, எல்லாம் வரும், நீ கடந்து போவாய். யூ வில் வாக் த்ரூ தட். ஆமருமையானவர்களே, தானியல் அவரோடு கூட இருந்தவர்கள்லாம் குறித்து நம்ம வாசிக்கிறோம். அந்த 3 பேரை குறித்து தூக்கி அக்கினியில சூளையில 7 சூடாக்கி போட்ட பொழுதும் கூட அந்த அக்கினி அவர்களை ஒன்று சேதப்படுத்தவே இல்லை. உலக பிரகாரமான நெருப்பா இல்லாம இருக்கலாம், நெருப்பு போன்று நம்மை பட்சிக்கக்கூடிய பல பிரச்சனைகள் வரலாம். அது நிந்தையா இருக்கலாம், அவமானமா இருக்கலாம், பாடுகளா இருக்கலாம், உபத்திரவமா இருக்கலாம், கஷ்டமா இருக்கலாம், ஆனா நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ அதை கடந்து போவாய், நான் உனக்கு கிருபை தருவேன், என்னுடைய பலன், உன்னுடைய பலகீனத்துல நீ உன்னுடைய சொந்த பலத்துல அதையெல்லாம் மேற்கொள்ள முடியாது, ஆனால் நீ சோர்ந்து போகாத. தேவன் சொல்றதுதான், சோர்ந்து போகாத. ஆபத்து காலத்துல உன் பலன் குறுகினதா இருந்தா, அல்லது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். விசுவாசம் உள்ள உனக்கு எல்லாம் கூடும், தேவனால எல்லாம் கூடும். ஆமா மேனூர்ல, இந்த வார்த்தைகளை நாம் உற்சாகமா ஏற்றுக்கொள்வோம், விசுவாசிப்போம். பாடுகள் வரும், இந்த உலகத்துல கொள்ளை நோய் வரும், பஞ்சம் வரும், இனி போகக்கூடிய நாட்கள்ல எல்லாருமே புது வருஷம் வரும்போது ஹாப்பி நியூ இயர்னு சொல்றோம். ஏன்னா நம்ம சந்தோஷத்தை தான் விரும்புறோம். யாரும் விரும்பி எனக்கு வந்து பாடுகள் வரட்டும், உபத்திரம் வரட்டும் நினைக்கவே மாட்டோம். ஆனா கடைசி காலம் வர வர, வென் யூ கம் டு தி எண்ட் ஆஃப் டைம்ஸ், 2000 முன்பா ஆண்டவரே கடைசி காலத்துல குமாரனை அனுப்பினார் எழுதியிருக்கு. அப்போஸ்தலர்கள் யோவான் சொல்றாரு, பிள்ளைகளே கடைசி காலமா இருக்கிறது, அநேக அந்திகிறிஸ்தர்கள் இருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்படி இருக்க 2000 முன்னாடியே கடைசி காலம் ஆரம்பிச்சு, இட் இஸ் எ ஃபேஸ், ஒரு டைம் ஷெட்யூல்ல, அதுல வந்து அப்பவே ஆரம்பிச்சது, இப்ப வந்து நெருக்கி வந்துட்டோம், கடைசி மொமெண்ட்டுக்கு வந்துட்டோம். அப்ப இன்னும் அதிகமா இனி இருக்கக்கூடிய காலம் வந்து கொள்ளை நோய் வரும், பூமி எதிர்ச்சி வரும், பஞ்சங்கள் வரும், யுத்தங்கள் வரும், இது வெளிப்பிரகாரமா சூரியன் சந்திரத்துல வானத்துல அடையாளங்கள் வரும், மனிதர்களுடைய நிலைமைகள் எப்படி இருக்கும் இதெல்லாம் தெளிவா இருக்குது. தெரிஞ்சுக்கிறது எதுக்காக? சோர்ந்து போயிடாத. ஆனா நான் உன்னை கைவிட மாட்டேன், நீ என்னுடையவன். நம்மை படைத்ததுனால நாம் அவருடையவர்கள், நம்மை விளைக்கரையும் கொடுத்து மீட்டதுனால நாம் அவருடையவர்கள். ஆனபடியினாலதான் நம்ம விழுந்தாலும் அவரை தூக்கி எடுக்கிறார். நாம எவ்வளவு தூரம் போனாலும் எப்படியாவது நீ வந்துருன்னு சொல்றாரு, ஏன்னா நாம் ஏற்கனவே அவருடையவர்களா இருக்கிறோம். எனவே சோர்ந்து போக வேண்டாம். அதுக்கடுத்த நம்ம வாசிக்கிறோம், நம்ம வந்து மோசையை குறித்து சொன்னோம்னாக்கும் பாருங்க, ஒவ்வொரு பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலும் இது ஏன் இப்படி நடக்குது, எனக்கு பிள்ளை இல்லை, ஏன் விவசாயம் இப்படி போயிருச்சு, ஏன் எனக்கு ஏன் வேலை இல்லை, எனக்கு ஏன் இப்படி அப்படி ஏதாவது ஒரு பிரச்சனையை ஒருத்தர் சொல்லி அநேக பரிசுத்தவான்கள் நான் உண்மை உண்மையா பின்பற்றுறேன், எனக்கு ஏன் அப்படின்னு கேள்வி கேட்கிறோம். தேவன் சொல்றாரு, தேவனுக்கு அதுக்கு பின்னாடி ஒரு நோக்கம் உண்டு. அமர்மையானவர்களே, நோக்கம் இல்லாம பரிசுத்தவங்களுடைய வாழ்க்கையில பாடுகளை அவர் அனுமதிக்கிறதே இல்லை. ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நம்ம வாசிக்கிறோம், அவர் 86 வயசு ஆகும்போது பிள்ளை இல்லாம இருந்தார். அவர் அழைத்த தேவனை நம்பி வந்தவர், அவருக்கு பல வருஷங்களா பிள்ளை இல்லை. 86 வயசுல வந்து இஸ்மவேல் பிறக்கிறாரு. 16 அதிகாரம் ஆதியாகமத்துல படிச்சு பாருங்க, கடைசியில 17 அதிகாரத்துல 13 வருஷங்கள் வந்து தேவன் அவர் செஞ்ச காரியம் பிடிக்காம பேசாம இருந்தார். 17 அதிகாரத்துல முதல் வசனத்துல வாசிக்கிறோம், தேவன் அவருக்கு தரிசனமாகி, வாசிங்க ஆதியாகமம் 17 அதிகாரம் முதல் வசனத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்படின்னு அவருக்கு வெளிப்படுத்துறார். நீ வந்து இப்படி அவிசுவாசமா போயிட்டியே, நான் சொன்ன வாக்கு தத்துவத்தை நிறைவேற்ற வல்லவர் தான். அப்ப நம்ம கேட்கலாம், ஆண்டவரே ஏன் நீங்க இத்தனை வருஷம் நீங்க இப்படி பொறுமையா இருந்தீங்க, ஒரு 60 வயசுல, ஒரு 70 வயசுல, 80 வயசுல கொடுத்துருக்க கூடாதா? அப்ப அவர் பலவீனம் அடையவே இல்லை, பிள்ளை பெற முடியும்னு நம்பிக்கையில இருந்தாரு. 86 வயசுல கூட ஒரு கல்யாணத்தை பண்ணி அல்லது ஒரு மனைவியை சேர்த்து கொண்டு பிள்ளையாய் பெற முடியுங்கிற நம்பிக்கை இருந்துச்சு. ஆக தேவன் 99 வயசு வரைக்கும் காத்திருந்தார். 99 வயசுல சொல்றாரு, வாசிங்க,
ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக.
பாருங்க, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், என்னால் செய்ய முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லை, எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாயிரு என்று அவரை சர்வ வல்லமையுள்ள தேவனாக ஆதியாகமத்துல 17 அதிகாரத்துல முதல் முதலாக தேவன் வெளிப்படுத்துகிறார். ஆமர்மேனோர்ல தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன், நம்முடைய விசுவாசம் அசைக்கப்படவே கூடாது. என்ன நடந்தாலும் சரி, தேவன் முன்னோக்கூடிய சொல்லிட்டாரு, இப்ப நடக்கும்பா, நடக்கும், பஞ்சம் வரும்பா, கொள்ளை நோய் வரும்பா, இதை விட கொள்ளை நோய் வரும், வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்றாங்க அடுத்து இதை விட பெரிய கொள்ளை நோய் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, வரட்டுமே என்ன வேணாலும் வரட்டும், ஆனா தேவன் தம்முடைய பிள்ளைகளை கைவிடுவதே இல்லை. இதுதான் நமக்கு முக்கியம், என்ன நடந்தாலும் நடக்கட்டும், என் சந்தோஷம், என் சமாதானம், என் இருதயத்தை விட்டு போகக்கூடாது. பவுல் அப்படிதான் சொல்றாரு. மோசேயினுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம், அப்போஸ்தல நடபடிக்கை 7 22 வசனம் வாசிங்க, அப்போஸ்தல 7:22, அதுக்கடுத்து யாத்திராகமும் 4:10 வாசிப்போம். அப்போஸ்தல 7:22 மோசேயை குறித்து நம்ம வாசிக்கிறோம். இங்கே சேவான் சொல்றாரு, வாசிங்க,
மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும்
வல்லவனானான். அவன் ராஜஸ்திரியனுடைய அரண்மனையில் வளர்ந்தவன். அண்ட் ஹி வாஸ் a man of power in words and deeds. வார்த்தையிலும் செய்கையிலும் அவன் வல்லவனா இருந்தான்னு வாசிக்கிறோம். ஆனா யாத்திராமத்துல 4:10-13 அப்பொழுதே தேவன் அவனை உபயோகிக்கல, அவன் பலவீனப்படும்படிக்கு தேவன் காத்திருக்கிறார். ஏன்னா அவனுடைய பலவீனத்துல தான் தேவன் வந்து அவன் பெரிய காரியத்தை செய்ய முடியும். ஒருவேளை அவன் முதல்ல நம்பினான், அந்த எகிப்தியனை கொன்று புதைத்து போடும் பொழுது தன் பலத்தினால இஸ்ரவேலர்களுக்கு ரட்சிப்பை தேவன் தருவார் அப்படின்னு நினைச்சான். ஆனா தேவன் அப்படி கொடுக்க விரும்பவே இல்லை, அவனுக்கு பலகீனப்படும்படி தேவன் அனுமதித்திருந்தார். கடைசியில் எப்படி பலகீனப்பட்டான்னா, இன்னொரு மனைக்கு போய் விழுகிற மாதிரி போயிட்டான், என்னால முடியாது அப்படின்னு வாசிங்க. யாத்திராமம் 4:10
அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியனுடைய பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ஊமையனையும் செவிடனையும் பார்வையுள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா? ஆதலால் நீ போ, நான் உன் வாயோட இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார்.
பாருங்க, ஏன் இதுக்கு பின்னாடிதான் அவர் ரொம்ப வாதாடி வழக்காடி அப்புறம் தான் போறாரு அவரு. ஏன்னா அவர் அந்த நிலைமைக்கு ஆகிவிட்டார், தேவன் அவ்வளவு தூரம் காத்திருந்தார். ஏன் அந்த பிரதர் எழுதுவாரு, முதல்ல வந்து பலத்துல அவன் போயிருந்தானா கொஞ்சம் பேர் அடிச்சிருப்பான், ஆனா முன்னாடி செங்கடல் பின்னாடி எகிப்தனுடைய ராணுவம் வரும் பொழுது தேவனுடைய பலத்துல நின்றனாலதான் முழு சேனையும் வந்து கடலுக்குள்ள தேவன் மூடி போட்டார். அது மோசையினால செஞ்சிருக்க முடியுமா? முடியாது. அப்ப அவன் பலவீனத்துல தேவனை நோக்கி பார்த்தான், தேவன் வந்து செங்கடலை பிளந்து அத்தனை பேரும் அழிச்சு போட்டார். அப்படி இல்லைனாக்கும் அவன் சொந்த பலத்துல கொஞ்சம் பேர் அடிச்சிருக்கலாம், அல்லது அவங்க சேர்ந்து இவன் அடிச்சு கொண்டிருக்கலாம், அதுதான் நடந்திருக்கும். ஆக அருமையானவர்களே, தேவன் நம்முடைய பலஹீனத்துல அவருடைய பலனை பூரணமாய் தந்து நம்மை காக்க வல்லவராக இருக்கிறார். என்ன நடந்தாலும் சரி, பாருங்க இன்னொரு வாக்குத்தத்தை நாம் கிளைம் பண்ணணும்னு நான் சொல்ல விரும்புறேன். எஸ்ஐ தீர்க்கதரிசனுடைய புத்தகத்துல 40:28-31 வாசிக்கிறோம். நீங்க வாசிச்சு பாருங்க, நேரம் இல்ல. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து, ஒருவேளை நம்ம சோர்ந்து போயிருக்கலாம், நம்ம பலகீனப்பட்டிருக்கலாம், ஆனா இப்பொழுது கர்த்தர் சமூகத்துல காத்திருந்தோம்னாக்க கழுகுகளை போல செட்டை அடித்து ஒரு திரும்பவும் நம்ம வாலிப வயசுல உள்ளது போல நம்ம ஆவிக்குரிய பலன் அடைந்து எழும்பி பிரகாசிக்க முடியும். நம்ம இங்க வாசிக்கிறோம். அதுக்கடுத்து 41:10 வாசிக்கிறோம். எஸ்ஐல கர்த்தரே நம்முடைய பலன், நம்ம சொந்த பலத்துல நிக்க முடியாது. நம்ம யோவான சுவிசேஷம் 15 வாசிக்கிறோம், உன்னால ஒன்னும் செய்ய முடியாது. ஆனா தேவன் இங்க சொல்றாரு, நான் உன்னோட கூட இருக்கிறேன். இஃப் காட் பி ஃபார் அஸ், ஹூ கேன் பி அகேன்ஸ்ட் அஸ். மனிதர்களோ, சூழ்நிலைகளோ, பிரச்சனைகளோ, வியாதியோ, கஷ்டமோ எது வந்தாலும் சரி, பவுல் சொன்னது போல நம்மளும் தேவனுடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது அப்படிங்கிற விசுவாசத்துல பலனா இருந்தோம்னா நம்ம எப்பொழுதும் பிலிப்பியர் 4:11 சொன்னது போல என்ன நடந்தாலும் சரி நம்ம சந்தோஷமா இருக்க முடியும், மனமகிழ்ச்சியா இருக்க முடியும். இந்த சுவிசேஷம் உலகத்தில் உள்ளவங்களுக்கு பைத்தியமாய் தோன்றுகிறது, சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போறவர்களுக்கு பைத்தியமாய் தோன்றுகிறது, ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவபலனா இருக்கிறது. அருமையானவர்களே, நாம் வந்து அப்போஸ்தலர் நடபடிகளில் 2:17-18 ஒரு வாக்குத்தத்தை வாசிக்கிறோம். கடைசி காலத்துல நான் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்கிறார். தேவனுடைய ஆவி இல்லாம நிச்சயமா நம்ம இதை நம்மளால சாத்தியம் இல்லதான், ஆனா பரிசுத்த ஆவியை தேவன் மேல ஊற்றும் பொழுது கண்டிப்பா நம்ம பலன் அடைந்து அவருக்கு சாட்சியெல்லாம் இருக்க முடியும். எனவே பரிசுத்த ஆவியானவருடைய பலனை எங்க மேல ஊற்றுங்கன்னு கேட்போம். ஆண்டவரே, அந்த பவுலை போல, மற்ற அப்போஸ்தலர்களை போல, அந்த மோசேயை போல, அந்த ஆபிரகாமை போல, நீர் சர்வ வல்ல தேவனாய் இருக்கிறீர் என்ற அந்த விசுவாசத்தை எந்த சூழ்நிலையிலேயே நாங்கள் மனரம்யமா இருக்கும்படிக்கு, பரிசுத்த ஆவினாலே பலனடைந்து சாட்சியா எழும்பும்படிக்கு, சோர்ந்து போகாதபடிக்கு, விசுவாசத்தை விட்டு வழுவி போகாதபடிக்கு எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரேன்னு கேட்போம். கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார், எந்த சூழ்நிலையை கடந்து போகுது உதவி செய்வார். ஆமென்.